நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. கோவை மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கிற பல்கலைக்கழகங்கள்ல ஒண்ணு மருதமலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற பாரதியார் பல்கலைக்கழகம். அங்க உள்ள சுற்றுச்சூழல் துறையின் மூலமா முனைவர் ஆ. மணிமேகலன் அவர்களின் முயற்சியின் பேர்ல பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே ஒரு செக்டேம் தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. காட்டு விலங்குகள் தண்ணீர் பருகுவதற்காக ஒரு செக்டேம் ஒன்று இப்போ சமீபத்தில் கட்டியிருக்கிறாங்க. அதை பற்றி விரிவாக பேசுறதுக்காக பாரதியார் பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் துறை பேராசிரியர் முனைவர் ஆ. மணிமேகலன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதை பற்றி மேலும் செய்திகள் கேட்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம்
சார். நம்ம நிறைய கேள்விப்படுறோம் தடுப்பணை அப்படின்ட்டு, செக்டேம். அதன் மூலமாக வந்து மழை இல்லாத நாட்களில் மழை தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செக்டேம் நம்ம கட்டிட்டுருக்கிறோம். அந்த தடுப்பணை அப்படிங்கிறது என்ன, அது எதற்காக கட்டப்படுது, எந்தெந்த இடங்களில் கட்டப்படுது, அதை பற்றி முதல்ல சொல்லுங்களேன்.
அதாவது தடுப்பணை அப்படின்னாங்க, தடுப்புனா வந்து மறிச்சிக்கிறது. ஓடை வந்து மழை காலத்தில் வந்து மழை பெய்யும் போது அந்த தண்ணி வந்து பள்ளத்தை நோக்கி ஓடி போயிருங்க. அந்த மாதிரி ஓடாமல் அதே இடத்துல வந்து கொஞ்சம் தேக்கி வைக்கிறதுக்காக கட்டப்படுறது தான் வந்து தடுப்பணை. தடுப்பணைக்கும் அணைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அணை வந்து தண்ணியை தேக்கி வச்சு எப்போ தேவைப்படுதோ அப்போ திறந்து விட்டுக்கலாம், அதுதான் வந்து அணைங்க. ஆனால் தடுப்பணை அப்படி கிடையாது. மழை பெய்யும் போது தடுப்பு அணை நிறைஞ்சி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி வெளியே போயிடும். மழை நின்ற உடனே அந்த அணையினுடைய அளவுக்கு தண்ணி வந்து தேக்கி வைக்கப்படும். அந்த தேக்கி வைக்கப்பட்ட தண்ணி வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பயன்படும். அதுதான் வந்து தடுப்பணை. தடுப்பணைக்கும் அணைக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது முத தடுப்பணை கட்டும் போதுங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலவெளி தான் அது வந்து பயன்பாட்டில் இந்த பகுதியில் இருக்குது. நிறைய இடங்களில் வந்து மழை பெஞ்சு அந்த மண் அரிக்கப்பட்டு அந்த மண் அரிப்பு வந்து இருக்கிற தடுப்பணைகளை எல்லாமே வந்து ஃபில் பண்ணிடுச்சு இப்போங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா, நீர்நிலைகளை வந்து நம்ம வந்து ஒரு வேஸ்ட்டை டம்ப் பண்ணுற இடமாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த நீர்னுடைய பயன்பாடு வந்து நிறைய இடத்துல தேவைப்பட்டாலும் நீர்நிலைகளை வந்து ஒரு வேஸ்ட்டை டம்ப் பண்ணுற இடமாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு லிட்டர் தண்ணியை வந்து இன்றைக்கி நம்ம 20 ரூபா 25 ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறோம். ஆனால் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்தி அதை நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து அதை நம்ம தயாராக இல்லை. மேலும் மேலும் வந்து பொலியூட் பண்ணிட்டு தான் இருக்கிற வழியாக நம்ம அதை பாதுகாக்கிறதுல வந்து நம்ம யாரும் வந்து அக்கறை காட்டுறதில்ல. இந்த மாதிரி அக்கறை காட்டாமல் போகிறதுனால தான் இருக்கிற நீர்நிலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது மேடம்.
இப்போ தடுப்பணைகள் மூலமாக பெறப்பட்ட தண்ணீரை வந்து விவசாயத்துக்கும் பயன்படுத்த முடியுமா, அல்லது பயன்பாட்டுக்காகவும் மக்கள் ரெகுலராக பயன்பாட்டுக்காகவும் அதை பயன்படுத்த முடியுமா?
தடுப்பணையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து ஒரு மேக்சிமம் ஒரு 3 மாதத்துக்கு தாங்க தேக்கி வைக்க முடியும். தடுப்பணையில் இருந்து வந்து அதை வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்த முடியுமான்னா அதுக்கு கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து அந்த தேக்கி வைக்கப்படுற அந்த கொள்ளளவு வந்து ரொம்ப குறைவானது. தடுப்பணைகளுடைய நோக்கம் ஒரு 3 மாதம் அந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கி வைக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற வாட்டர் டேபிளினுடைய லெவல் வந்து அதிகரிக்குது, கூடுது. ஒன்று. இன்னொன்று, அங்கே இருக்கிற வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமாக என்னென்ன பறவைகள், தவளைகள், ஊர்வனை, பரப்பனை இவற்றுக்கு எல்லாத்துக்கும் 3 மாதத்துக்கு தேவையான தண்ணி வந்து அந்த இடத்துல இருக்குது. தண்ணி தேக்கி வைக்கிறதுனால தண்ணி மட்டும் கிடையாது, அங்கே நிறையா உணவு உற்பத்தி வந்து ஜாஸ்தி ஆகுது. இப்போ புழு பூச்சிகள், தவளை, மீன் இனங்கள் இதெல்லாம் வந்து இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கிறதுனால மற்ற பறவைகளுக்கு வந்து அது ஒரு உணவாக பயன்படுது. அதனால் நிறையா பறவைகள் அந்த இடத்துல வந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த இடம் அமையுது. ஸோ இன்னும் ஒரு தடுப்பணை கட்டுறது தண்ணீரை தேக்கி வைக்கப்படுறது மட்டும் கிடையாது, அதனால் நிறையா விலங்குகள் வர்றதுனால அந்த இடத்துல வந்து அந்த சுற்றுச்சூழல், இந்த இக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, சூழியல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உணவு சங்கிலி அந்த இடத்துல ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஒரு இந்த இடத்துல ஒரு பயோடைவர்சிட்டி நல்லா டெவலப் ஆகுது, அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ தடுப்பணை வந்து விவசாயத்துக்காக கிடையாது, நிறைய இந்த மாதிரி பறவை இனங்கள், மீன் இனங்கள், தவளை நிறைய இதுக்கு வந்து உணவாகவும் தண்ணி குடிக்கிறதுக்காகவும் பயன்படுது.
இப்போ பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தடுப்பணை கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? ஏன்னா அதெல்லாம் வந்து யானை வழித்தடத்தில் இருக்கிறது. எப்படி எண்ணம் வந்துச்சு, எப்படி இதை வந்து உருவேற்றினீங்க, அதெல்லாம் பற்றி விரிவாக சொல்லுங்கள் சார்.
எங்கள் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ஜேம்ஸ் பிச்சை, அவர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பேராசிரியர் பணிபுரிந்துட்டு எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக வந்தார். ஸோ அவருக்கு வந்து இந்த தண்ணீருடைய தேவைகள், தண்ணீருடைய முக்கியத்துவம் ரொம்ப அறிஞ்சதுனால அவர் ஒரு டைம் வந்து பல்கலைக்கழகத்தை சுற்றி வரும்போது அந்த ஓடைகளை பார்த்துருக்காரு. ஓடைகளை பார்த்து இங்கே ஒரு செக் டேம் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே சமயத்தில் நானும் இதை வந்து அவர்கிட்ட முன்வழிஞ்சேன். சார், இந்த மாதிரி நம்ம பல்கலைக்கழகத்தில் ஒரு செக் டேம் கட்டினோம்னா நிறைய தண்ணியை தேக்கி வைக்கலாம், அதே மாதிரி நம்ம இது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு அழகு கூட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்த்துட்டு சரி நீ ஒரு சர்வே பண்ண அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாருங்க. அப்புறம் நான் வந்து ஒரு சர்வே பண்ணிட்டு அந்த கரெக்டான இடத்த லொக்கேட் பண்ணி ஒரு மேப் போட்டு நான் போய் அவர்கிட்ட காட்டினேங்க. அவர் பார்த்த உடனே வந்து ரொம்ப ஊக்குவிச்சார். அந்த செக் டேம் வரத்துக்கு முக்கியமான காரணமே அவருடைய ஊக்குதல் தான். அவருடைய ஊக்குதலின் பேரில் ஒரு வரைபடத்தை வரைந்து நான் அவர்கிட்ட காட்டினேன். அதுக்கு அவர் ஒப்புதல் கொடுத்தாரு. ஒப்புதல் கொடுத்து ரைட்டு நம்ம நேரத்தில் ஒரு செக் டேம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்தாரு. பிறகு வந்து ஒப்புதல் கொடுத்த பிறகு அதுக்கு வந்து நம்ம பணம் தேவைப்படும், நிதி தேவைப்படும் இல்லைங்களா. அதுக்கு வந்து என்ன செய்யலாம்னு கேட்கும்போது தான் நம்ம வந்து வெளியில் எங்கன்னா நிதி சேர்க்கலாம்னு சொன்னார். அப்படி சேர்க்கும் போது தான் ஒரு தனியார் நிறுவனம் வந்து முன் வந்தாங்க. நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணும்போது ரெண்டு மூணு தனியார் நிறுவனங்களை நாங்கள் தொடர்பு கொண்டோம். அப்படி தொடர்பு கொள்ளும் போது ஒரு தனியார் நிறுவனம் வந்து எங்களை நாங்கள் வந்து இந்த இடத்துல தடுப்பணை அமைச்சு கொடுக்க எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி முன் வந்தாங்க. முன் வந்த பிறகு தான் வந்து நாங்கள் அவங்களுடைய ஆதரவின் பேரில் இந்த இடத்தில் தடுப்பணை அமைக்கப்பட்டது. அந்த தனியார் நிறுவனம் கோவையை சார்ந்தது. நாங்கள் அவங்கள வந்து தொடர்பு கொண்டபோது இது ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல பணி, இதை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே ஏற்றால நம்ம வந்து இதை பல்கலைக்கழகம் எடுத்து நடத்தியிருந்தால் மினிமம் ஒரு 10 லட்சம் ரூபா செலவாயிருக்கும். ஆனால் அவங்க வந்து அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க பல்கலைக்கழகத்துக்கு. பல்கலைக்கழகத்தில் இருக்கிற விலங்குகள் பறவைகளினுடைய நன்மைக்காகவும் அவர்கள் இதை அமைத்து கொடுத்தார்கள். பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பைசா கூட செலவு பண்ணுற இந்த நீர்நிலை அமைக்கிறதுக்காக. அதனால் பல்கலைக்கழகத்தின் சார்பாக நாங்கள் அந்த தனியார் நிறுவனத்திற்கு மிகவும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நீங்கள் தனியார்கிட்ட உதவி கோரியிருந்தீங்க, நிதி உதவி கோரியிருந்தீங்கன்னு சொன்னீங்க. இப்போ வாட்டர் ஷெட் மூலமாகவோ அல்லது வனத்துறை மூலமாகவோ வேறு ஏதாவது உதவிகள் உங்களுக்கு கிடைச்சதுங்களா?
தமிழ்நாடு வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் இருந்து அவங்களும் ஒரு நிதியை கொடுத்தாங்க. பிறகு நாங்கள் அதை வந்து கொஞ்சம் அழகுபடுத்துக்காக அந்த நிதியை நாங்கள் வந்து பயன்படுத்திட்டோம். அந்த நிதி வந்து அந்த இடத்துல ஒரு விளக்கு விண்விளக்கு அமைக்கிறதுக்கு, பிறகு சைடில் இருக்கிற கரைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கெலாம் நாங்கள் பயன்படுத்தினோம். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு தேவையான மரக்கன்றுகளை வந்து அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த மரக்கன்றுகள் வந்து இந்த தடுப்பணையில் கரைகளை வந்து நட்டுருக்கோம். அவங்க நிறைய ஒரு 500 நாற்றுகளை கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து நீர்நிலைகளில் வருமோ அந்த மாதிரி நாற்றுகள் நிறையா அவங்க எங்களுக்கு கொடுத்து அதை உதவுனாங்க. பார்த்தீங்கன்னா புன்னை மரம், அத்தி, நீர்மத்தி, ஆழம், நாவல், மூங்கில் போன்ற நாற்றுகளை வந்து அவங்க கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த நாற்றை நாங்கள் முறைப்படி பயன்படுத்தணும். நல்ல முறையில் வந்து எல்லாமே வளர்ந்துருக்கு. சில செடிகள் வந்து பட்டு போச்சு. நாங்கள் உடனே அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தேவையான பாதுகாக்கப்பட்டு இப்போ நல்ல முறையில் எல்லாம் வளர்ந்துருக்கு. அவங்களும் வந்து பீரியாடிக்கலாம் வந்து விசிட் பண்ணுறாங்க. நாங்கள் கொடுத்த நாற்றுகள்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா, வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாம் நல்ல முறையில் வளர்ந்து மிகவும் அழகாக இருக்கிறது. கரை வந்து அந்த மண் அரிப்பு வந்து இல்லாமல் இருக்குது இந்த மரங்கள்லாம் நட்டதுனால.
தடுப்பணையை எப்படி அமைச்சிருக்கீங்க சார்? இது அமைச்சதுக்கப்புறம் காட்டு விலங்குகள் வருதா அப்படின்ட்டு நீங்கள் கண்காணிச்சிட்டு இருக்கிறீங்களா? எப்படி அந்த கண்காணிப்பெல்லாம் எப்படி நடைபெறுது அதெல்லாம் சொல்லுங்களேன்.
ஜென்ரலாக தடுப்பணை அப்படின்னாவே வந்து ரெண்டு சைடும் வந்து கரையை உயர்த்தி வனவிலங்குகள் எதுவுமே வந்து இறங்காத அளவுக்கு கட்டப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் கட்டப்பட்ட தடுப்பணை வந்து ஒரு சைடு வந்து மிக உயரமாகவும் அந்த மலை இருக்கிற பகுதியில் வந்து ஒரு ஸ்லோப்பாகவும் அமைச்சிருக்கோம். அதனால் வந்து தண்ணி எந்த ஆழத்தில் இருந்தாலும் வனவிலங்குகள் வந்து மிகவும் எளிதாக அந்த நீர்நிலைக்கு வந்து போகிற மாதிரி தான் இருக்குங்க. ஒரு ஸ்லோப்பும் அமைச்சிருக்கோம் ஒரு சைடில். அந்த மலை இருக்கிற சைடில் வந்து ஒரு ஸ்லோப்பாக இருக்குது. அதனால் வனவிலங்குகள் எந்த தங்கு தடையும் இல்லாமல் வந்து நீர் அறிந்துட்டு போகலாம். இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பல்கலைக்கழகத்தில் இந்த தடுப்பணைக்கு யானை, காட்டு பன்றி, காட்டு மாடு, மான், அப்புறம் நிறைய பறவை இனங்கள் நிறைய வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து தண்ணி குடித்ததுக்கான கால் தடங்கள் பதிவாகியிருக்கு அந்த இடத்துல. அதெல்லாம் நாங்கள் வந்து ஆவணப்படுத்தியிருக்கோம். அப்புறம் வந்து எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வந்து மயில்கள். ஆக்சுவலாக இதை வந்து நாங்கள் ஒரு மயில் சரணாலயமாக கூட ஆக்கலாம் என்று நாங்கள் முயற்சியில் ஒரு டைம் இறங்கினோம். அந்த அளவுக்கு வந்து மயில்கள் நிறையா இருக்கிறது. இப்போது இந்த தடுப்பணை கட்டிய பிறகு நிறைய பறவைகள், குறிப்பாக நீர்நிலை பறவைகள், வெட்லேண்ட் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பறவைகள்லாம் இப்போ நிறையா வந்து போயிட்டுருக்குது.
இப்போ தடுப்பணைக்கு ஆதார நீர் வந்து மழை மட்டும்தானா? அப்படின்னா இது வருஷத்துக்கு நீங்கள் சொன்னீங்க 3 மாதம்தான் தண்ணி தேங்கி நிற்கும் அப்படின்னு சொன்னீங்க. மீதி நாட்களில் என்ன பண்ணுறதாக உத்தேசம் சார்?
இப்போ இந்த தடுப்பணையை வந்து மழையை நம்பி தான் கட்டப்பட்ட தடுப்பணை. இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் நம்ம மருதமலையில் இருந்து 2 சிற்றோடைகள் வந்து ஆரம்பமாகுது. அங்கே பெயர மலைகள் இந்த சிற்றோடைகள் மூலமாக இவ்வளோ நாளாக வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருந்துச்சு. மழை பெய்யும், மழை பெஞ்சு நின்ற உடனே தண்ணி ஓடிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த தண்ணி அந்த இடத்துல இருக்கும், அவ்வளோதான். இரண்டுமே ஒரு மிக சிறிய ஓடைகள், எந்த பயன்பாடும் இல்லாமல் ஓடைகள். இது வந்து ஆணை பள்ளம்னு சொல்லுவாங்க. ஆணைகள் வந்து அந்த வழியாக போயிட்டு வந்திருக்கிறதுனால ஆணை பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மாதத்துக்கு வந்து தண்ணி நிறுத்துறதுன்றதே மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த இடத்துல நிற்காத இந்த சமயத்தில் 3 மாதத்திற்கு அந்த இடத்துல தண்ணி நிற்கிறது அப்படின்ற போது அதே மிகப்பெரிய வெற்றி தான் எங்களுக்கு. இப்போ ஒவ்வொரு வருஷமும் 3 மாதம் தண்ணி நிற்கும் போது வாட்டர் டேபிளினுடைய லெவல் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. அது ஒன்று. ஒவ்வொரு வருஷமும் 3 மாதம்ன்றது அடுத்த வருஷம் 4 மாதம் ஆகலாம். இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகும். 3 மாதம்ன்றது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் மேடம். இப்போ இந்த செக்டேம்னுடைய கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 190 மீட்டர் நீளம், 45 மீட்டர் அகலம், 15 மீட்டர் ஆழம். இதுதான் இந்த செக்டேம்னுடைய அளவு. ஏறத்தாழ வந்து ஒரு கோடி லிட்டர் தண்ணீர் வந்து இதில் வந்து சேமிக்க முடியுது.
சூழல் சமன்பாட்டுக்கு இந்த தடுப்பணையும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இளைஞர்கள் மத்தியில் இந்த சூழல் சமன்பாடு பற்றி விழிப்புணர்வு எப்படி பண்ணலாம்?
இப்போ இந்த தடுப்பணை வந்து கட்டிய பிறகு நிறைய வனவிலங்குகள்லாம் வந்துட்டு போகுது. அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பல்கலைக்கழகத்தில் தாவரவியல், விலங்கியல், சுற்றுச்சூழல் துறை, அப்புறம் வந்து பயோடெக்னாலஜி, இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளும் இந்த தடுப்பணியை நாங்கள் வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம். இப்போ வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்கூல்ஸ் வந்து பார்த்துட்டு போன பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வருது. இந்த தடுப்பணை கட்டுறது எதுக்காக? தண்ணீரை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இதனால் வந்து நிறையா வனவிலங்குகள் வருது, பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பெருகுது. இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்கிட்டையும் வந்துட்டு போகுது. ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்கிட்ட வந்துட்டு போனாவே போதும், சில்ட்ரன்கிட்ட வந்தாவே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் வந்து தண்ணி எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து நிறைய பேர்கிட்ட கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜென்ரலாக வந்துங்க நம்ம செக் டேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓடுற ஆற்றுல குறுக்கத்தை வந்து அணை கட்டிடுறோம். அந்த மாதிரி குறுக்க அணை கட்டும் போது என்ன ஒரு விளைவுகள் ஏற்படுது அப்படின்னா, இது நான் சொல்கிறது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வருடம் முழுதும் ஓடக்கூடிய ஒரு நீர்நிலைகள் ஓடைகள் இல்லை, ஒரு தடுப்பணை கட்டும் போது என்ன விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து மீன்கள், தவளைகள் இதெல்லாம் வந்து நம்ம நீர்நிலைகளில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மீன்கள் வந்து பிரீடிங் காலத்தில் கீழேருந்து மேலே போகும். இந்த மாதிரி காடுகளில் வந்து தடுப்பணைகள் கட்டும் போது இந்த பேசேஜ், அதாவது பிரீடிங் பேசேஜ்னு சொல்லுவாங்க, அது வந்து தடுக்கப்படுது. ஆனால் இந்த தடுப்பணை வந்து ஒரு பெரனியல் ஸ்ட்ரீம் கிடையாது, அதனால் வந்து எங்கெங்கெல்லாம் பெரனியல் ஸ்ட்ரீம் இருக்கோ அங்கே வந்து தடுப்பணை கட்டுறது ஒரு நல்ல யோசனை கிடையாது. சீசனல், அதாவது ஒரு மழை பெய்யுது அப்போ மட்டும் தண்ணி இருக்குது அப்படின்ற சமயத்தில் அங்கே தடுப்பணை கட்டுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் வருடம் முழுவதும் ஓடக்கூடிய ஓடைகள், நீர்நிலைகளில் வந்து தடுப்பணை கட்டுறது ஒரு சிறந்த யோசனை கிடையாது, நல்ல யோசனை கிடையாது. இதனால் வந்து மீன்களினுடைய பிரீடிங் சீசன் அஃபெக்ட் பண்ணுது. இதை வந்து காடுகள், பெரனியல் ஸ்ட்ரீம் இருக்கிற இடத்துல வருடம் முழுவதும் ஓடக்கூடிய நதிகளில் இந்த மாதிரி தடுப்பணை கட்டுறது ஒரு நல்ல யோசனை இல்லை. இங்கே நாங்கள் கட்டியிருக்கிறது மழை பெய்தால் மட்டும் தண்ணீர் ஓடக்கூடிய ஓடைகள். அதே மாதிரி இந்த ஓடைகள் வந்து மழை பொழியும் பொழுது வீணாக ஓடிய நீரை வந்து நாங்கள் வந்து ஒரு அணை, சின்ன அணை கட்டி அதை நாங்கள் வந்து சேமித்து வச்சுருக்கோம். அதனால் வந்து அதிகமான மழை பெய்கிற இடங்களில் வந்து செக் டேம் கட்டுறது வந்து ஒரு நல்ல யோசனை கிடையாது. ஏன்னா வந்து அது அதிக மழை பெய்யும் போது அதை தடுத்து வைக்கும் போது அதில் ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகி அதனால் பல மற்ற விளைவுகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீர் அப்படின்றது நம்ம பொறுத்தவரை நமக்கு நீர், நம்ம உடலில் எப்படி ரத்தம் வந்து மிக மிக முக்கியமோ அந்த மாதிரி பூமிக்கு தண்ணீர் வந்து மிக மிக முக்கியம். அதுதான் வந்து அந்த பூமிக்கு அந்த தண்ணீர் தான் அந்த ரத்தம். நாம் எப்படி இந்த நம்ம ரத்தத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நாம் எவ்வளோ போராடுறோமோ அதே மாதிரி தான் பூமியும் அந்த தண்ணீர்ன்ற ரத்தத்தை சுத்தமாக வச்சதுக்கு அது போராடுது. இப்போது நம்ம நீர்நிலைகள் அப்படின்றது ஆறு, ஏரி, குளம் இதெல்லாம் வந்து நம்ம உடலில் ஓடுற இரத்த குழாய்கள் மாதிரி. நீங்கள் நம்ம இரத்த குழாயின்னு சொல்லும் போது 2 விதமான இரத்த குழாய்கள் இருக்குது. ஒன்று வந்து உடல் முழுவதும் இருக்கிற இரத்தத்தை எடுத்துகிட்டு ஆற்று கொண்டு போகிற இரத்த குழாய்கள், அதே மாதிரி இதயத்திலிருந்து உடல் முழுவதுக்கும் எடுத்துகிட்டு போகிற இரத்த குழாய்கள் 2. இதை ஆர்டரி, வீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டரி வந்து பிளட்டை வந்து சப்ளை பண்ணோம், வீனஸ் வந்து பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணோம். இந்த ஆறுகள்லாம் எல்லாமே வந்து வீனஸ் மாதிரி தண்ணீரை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கடலுக்கு கொண்டு போகுது. இந்த கடல்ன்றது நம்ம உடலில் இருக்கிற இதயம் மாதிரி. அதே மாதிரி ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்பட்டு ஹார்ட்டுக்கு வந்து, ஹார்ட் வந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுது. அதே மாதிரி தண்ணீர் வந்து கடலில் சுத்திகரிக்கப்பட்டு பூமியினுடைய எல்லா இடத்துக்கும் அங்கேருந்து அனுப்பப்படுது. ஸோ நம்ம உடலில் என்ன ஒரு மாற்றம் நடக்குதோ அதே மாற்றம் தான் அந்த பூமியிலையும் நடக்குது. ஸோ நம்ம எப்படி இந்த ரத்தத்தை வந்து சுத்தமாகவும் நல்ல முறையில் வச்சு நாம் போராடுறோமோ அதே மாதிரி பூமி போராடும் போது இந்த பூமியினுடைய தண்ணீரின் ரத்தத்தை நாம் பால்படுத்தாமல் அந்த தண்ணீரை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு நம்ம நம்மளால் உதவியே செய்வோம்.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
நன்றி மேடம்.
தடுப்பணைகளின் அவசியம், பயன்பாடு போன்ற பல்வேறு விஷயங்களை நமக்கு விரிவாக எடுத்து சொன்னாங்க கோவை பாரதியார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ. மணிமேகலன் அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நண்பர்களே, நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-243-1055. ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நம் பல்கலைக்கழகத்தின் இணையதளமான TNAU அக்ரிடெக் போர்ட்டலில் பதிவேற்றம் செய்யப்படுவதால் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.